என்னுடைய சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். எங்களுடைய இரண்டு குருமார்களின் ஆசீர்வாதத்தை வேண்டி சத்குரு பாபாஜியின் ஆசீர்வாதத்துடன், பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதிய அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லும் மட்டுக்குடியில் வான்மீயரோடு, நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய சத்சங்கத்தை நேற்று பிற்பகல் வந்த கேள்விகளுடன் தொடங்குகின்றேன். இரண்டு மூன்று கேள்விகள் வந்தது. ஆனால் அந்த கேள்விகள் சுலபமான கேள்விகள் அல்ல. அதற்குரிய கருத்துக்களை பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவோம். ஆனால் அந்த கருத்துக்கள் எவ்வளவு தூரம் மக்களுக்கு சென்று விளங்கும் என்பது சொல்ல முடியாது. முடிந்த அளவுக்கு அதற்குரிய விளக்கத்தை தருகின்றேன். முடிந்த அளவுக்கு அதை உள்வாங்குங்கள். முதலாவதாக கேள்வி வந்தது, நாங்கள் இந்த பிறப்பில் இருக்கின்றோம், இந்த பிறப்பில் நாங்கள் வினைகளை அனுபவிக்கின்றோம், அந்த வினைகளால் எங்களுடைய உடல் துன்பப்படுகின்றது என்று ஒரு கேள்வி. அதாவது உடல் கஷ்டத்தை அனுபவிக்கின்றது என்று அந்த கேள்வி இப்படியானது. உடல் ஒரு நாளும் கஷ்டத்தை அனுபவிக்காது. உண்மையாக துன்பப்படுவது எங்களுடைய மனமே தவிர உடல் அல்ல. மனம் துன்பப்படுவதால் அந்த செய்கையால் உடல் அந்த பலனை அனுபவிக்கின்றதே தவிர உண்மையான இந்த இப்படியான வினைகளை தோற்றுவித்தது மனமே தவிர உடல் அல்ல. இந்த உடல் எங்களுக்கு இறைவனால் மாயை சக்தி மூலம், மாயா தத்துவம் மூலம் கொடுக்கப்பட்டது. சற்று முதலிலிருந்து முடிந்தவரை சிந்திப்போம். இந்த உடல் எங்களுக்கு இறையால் கொடுக்கப்பட்டது. நாங்கள் இந்த உடலில் எங்களுடைய தந்தையின் விந்து மூலமாகவும் தாயின் சிரோனிதம் மூலமாகவும் இரண்டும் சேர்ந்து குழந்தையாக உருவகிக்கத் தொடங்கி நாங்கள் தாயின் கர்ப்பத்தில் வளர்ந்து 10 மாதத்திற்கு பின் குழந்தையாக வெளியே வந்தோம். அப்படி வரும்போது தாய்க்கும் எங்களுக்கும் இடையில் அந்த 10 மாதங்களாக எங்களுடைய வாழ்க்கையை சுமந்த தாய்க்கும் எங்களுக்கும் இடையில் இருந்த தொப்புள் கொடி, அது தூளமானது, கண்ணுக்கு தெரியக்கூடியது. அது எங் குழந்தையாக நாங்கள் வெளியால் வந்ததும் அந்த தொப்புள் கொடியை வெட்டுகின்றார்கள். வெட்டியவுடன் தாய்மார்களுக்கு தெரிந்திருக்கும், தந்தைமார்களுக்கும் தெரிந்திருக்கும், குழந்தை வெளியாக வந்தவுடன் எந்த குழந்தையாக இருந்தாலும் வந்தவுடன் குழந்தையை காலில் தாதிமார்கள் காலில் பிடித்து குழந்தையை தலைகீழாக வைத்து முதுகில் தட்டுவார்கள். அதை நான் பார்த்திருக்கின்றேன் கண்ணால், எங்களுடைய பிள்ளைகளின் பிரசவத்தின் போது. அதற்குரிய காரணம் என்னவென்றால், தொப்புள் கொடியில் இருந்து எங்களை பிரித்தெடுத்த உடன்படி நாங்கள் அந்த ஒரு கணம் பிண்டமாக செயல்படுகின்றோம். அதாவது தாயின் சுவாசமும் இல்லை, உலக சுவாசமும் இல்லை. அந்த இடைநடுவில் அந்த சுவாசத்தை கொணருவதற்காகத்தான் அந்த தாதிமார் அந்த பிள்ளையை தட்டுகின்றார்கள். தட்டியவுடன் அதற்குரிய சமிக்ஞையாக பிள்ளை ஆ என்று அழகத் துவங்குகின்றது. முதலாவது சத்தம் வெளியால் வருகின்றது. அந்த சத்தத்தை வரப்பண்ணுவது அந்த ஆன்மா அந்த நேரத்தில் அந்த உடலுக்கு இறைவனால் அனுப்பப்பட்டுவிடும். வந்தவுடன் அந்த சத்தத்தின் மூலமாக அந்த குழந்தை உலகில் தன்னுடைய புறப்பை எடுத்து வைக்கின்றது. அந்த நிமிடத்திலிருந்து அந்த பிள்ளை தனித்துவமாக செயல்படக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டது. ஏனென்றால் தனித்துவமாக சுவாசிக்க தொடங்குகின்றது, தாயில் தங்கியில்லை. அப்படி அது துவங்கிய வாழ்க்கையை பெற்றோர்களாகிய நாங்கள் நினைக்கின்றோம். இந்த பிள்ளை நாங்கள் நினைத்த மாதிரி தான் வாழும், அல்லது நினைத்த மாதிரி தான் செயல்படும், இது எங்களுடைய பிள்ளை என்று உரிமை கொண்டாடுகின்றோம். ஆனால் சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி, 11 சித்தர்மார்களின் கோட்பாட்டின்படி உண்மை என்னவென்றால், தாய் வேறு தந்தை வேறு, இணைப்பினால் ரெண்டு இருவரும் உண்டு. அந்த இணைப்பினால் வந்தது இந்த குழந்தை. தாயின் ஆன்மா வேறு, தந்தையின் ஆன்மா வேறு, குழந்தை தனித்துவமான ஆன்மா. இந்த மூன்று ஆன்மாக்களுக்கும் முற்புறப்பில் தொடர்பில்லை. ஏனென்றால் எல்லா ஆன்மாக்களும் வெவ்வேறு பிறப்புகளிலிருந்து இந்த உலகத்திற்கு வரப்பட்டிருக்கின்றது. வெவ்வேறு காலகட்டத்தில் தந்தையின் வயது வேறு, தாயின் வயது வேறு, குழந்தையின் வயது வேறு. ஆனால் ஒரு பிணைப்பில் ஒரு குடும்பமாக இணைந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் விடும் பெரும் பிழை என்னவென்றால், இது எங்களுடைய பிள்ளை, ஆகவே நாங்கள் சொன்னதை செய்ய வேண்டும், அல்லது நாங்கள் வாழ்ந்தது போல் வாழ வேண்டும், அதுதான் யதார்த்தம் என்று உட்கருத்து விளங்காததால் பிழையா எடை போடுகின்றோம். அந்த எடை போடுவதால் பல சிக்கல்கள் குடும்பத்திற்குள்ளேயே வந்து விடுகின்றது. ஆனால் இதில் இருக்கும் முழு உண்மையும் என்னவென்றால், தாயின் தகப்பனும் இறை அருளால் அந்த உடலை உற்பத்தி செய்தார்கள். அந்த உடலை அவர்கள் உற்பத்தி செய்யும் போது அந்த தாய் என்று சொல்பவள் அந்த ஆன்மாவில் இருக்கும் ஜீனும், தந்தை என்று சொல்லப்படும் தந்தையில் இருக்கும் ஜீனும் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளையை உருவாக்கியது. ஆகவே அந்த பிள்ளைக்கு அந்த தாயின் தந்தையின் குணங்கள், அவர்களுடைய உடல் உருவான கல்ச்சர் என்று சொல்லுவோம், எந்த கல்ச்சரில் அந்த உடல் உருவாகிச்சது, அதாவது நாங்கள் இப்போது தமிழர்களாக இருக்கின்றோம், ப்ரௌன் இனத்தவர்களாக இருக்கின்றோம், அவையை வைத்து அந்த பிள்ளைக்கு உங்களுடையது என்று நீங்கள் சொந்தம் கொண்டாடக்கூடியது அந்த உருவ அமைப்பு உங்களை மாறி வந்திருக்கும். நிச்சயமாக அதுக்கு அந்த ஜீன் காரணம். அதைவிட கண்கள், காதுகள், அந்த பொறிகள் எல்லாம் உங்களுடைய இனத்திற்கேற்ற மாதிரி வந்திருக்கும். பிள்ளையின் நிறம் கூட உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய இனத்திற்கேற்ற மாதிரி வந்திருக்குமே தவிர, அந்த பிள்ளையின் மனம் உங்களால் வந்திருக்க முடியாது. அது வேறை ஆன்மா, வேறை மனம். நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ இந்த உலகத்தில், உங்களுடைய மனம் சொல்வதை கேட்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள். அதேபோல் நீங்கள் என்று சொல்வது தாயின் தகப்பனும். அப்போது அந்த பிள்ளை பிறந்தவுடன், அந்த பிள்ளை தன்னுடைய சொந்த சுவாசத்திற்கு போனவுடன், 10 மாதத்திற்கு பின் அந்த உடலுக்குள் வரும் ஆன்மா கொண்டு வந்த மனத்தில் தான் அந்த பிள்ளை இயங்குமே தவிர, உங்களுடைய பிள்ளையாகவோ உங்களுடைய குணங்களை உடைய பிள்ளையாகவோ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது முட்டாள்தனம். உங்களுடைய உருவ அமைப்பு வரும், உங்களுடைய இன அமைப்பு வரும், அதே போல் சில நேரம் உங்களுடைய குண அமைப்பும் வரும். அந்த குண அமைப்பு உங்களுடைய குணத்தால் வரவில்லை. நாங்கள் குணங்களை பற்றி படித்து விட்டோம். சாத்வீக குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்று அந்த முக்குணங்களும் தான் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது. அப்போது அந்த குணங்கள் அந்த பிள்ளைக்கும் அந்த மூன்று குணங்களும் தான் இருக்கின்றது. ஆதலால் அந்த முக்குணங்களும் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றென்றபடியால் அந்த குழந்தையிலும் வரும் அந்த குணங்களால் வரும் சில விஷயங்களை நீங்கள் தப்பு கணக்கு போடுகின்றீர்கள். அது உங்களிடமிருந்து வந்தது என்று, அது உண்மையன்று. ஏனென்றால் மூன்று குணங்கள் தான் எல்லா மனிதர்களுக்கும். ஆகவே சில சில குணங்கள் ஒன்றாக சேர்ந்திருப்பதற்கு சான்றுகள் இருக்கின்றது. அந்த முறைப்படி அந்த பிள்ளைக்கு தாய் தப்பனின் குணங்கள், அவர்களுடைய குணங்களில் சில குணங்கள் இருக்கலாம். ஆனால் அதற்காக எல்லா குணங்களும் தாய் தப்பன்களில் இருந்து தான் இருக்கென்று நாங்கள் சொல்லிக்கொண்டு திரிவதெல்லாம் தப்பு கணக்கு. இந்த உணர்வு நிலைக்கு நான் வந்ததுக்குரிய காரணம் பழைய வாழ்க்கை அறிவால் பாபாஜி இடங்களில் இருந்து கிடைக்கும் சில தகவல்கள். ஆகவே கிரியா சாதகர்களே, அதை அந்த முக்கியமான விஷயத்தை இன்று உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய திருமணம் முடிந்து பிள்ளைகளுடன் வாழும் பெற்றோர்களே, அல்லது திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களே, யுவதிகளே, அல்லது சிறுவர்களே, சிறுமிகளே, இதுதான் யதார்த்தம். ஆகவே இந்த முக்கிய குறிப்பை நீங்கள் ஏன் உணர வேண்டுமென்றால், உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடன் சேர்த்து பார்த்து விடாதீர்கள். அந்த வித்தியாசம் இருக்கின்ற உண்மையை என்று புரிந்து கொண்டால் நீங்கள் அவர்களை தவறவிட மாட்டீர்கள். நீங்கள் அவர்களை அவர்களுடைய ஆன்மாக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய மன விருப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து ஒத்திசைத்து கொண்டு போவீர்களாக இருந்தால் குடும்பமாகவே சந்தோஷமாக வாழ்ந்து முடிக்கலாம் இந்த வாழ்க்கையை. ஆனால் கிரியா யோகத்தில் இருக்கும் முக்கியத்துவம் என்னவென்றால், நீங்கள் குடும்பமாகவே இருந்து இந்த வாழ்க்கையை நடத்துவதற்குரிய ஒரு யோகமாக அமைந்திருக்கின்றபடியால் அவர்களை நீங்கள் வழிநடத்தி கொண்ட அந்த கிரியா யோகத்திற்கு சென்று கொண்டு போவதால் அவர்கள் உங்களுடைய நற்குணங்களையும் தங்களுக்கு விரும்பிய குணங்களையும் சேர்த்து உங்களுக்கு ஏற்ற பிள்ளையாக வளருவார்கள் என்பதற்கு சாத்தியம் உண்டு. ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. இதை உதாரணமாக சொல்ல போனால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சில நேரம் பார்த்திருக்கலாம். உதாரணத்திற்குத்தான், தப்பா எடுத்துக்க வேண்டாம், பிராமணர்கள் என்று சொல்வது எங்களுடைய மொழியில் ஒரு உயர் குலத்தவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள்தான் கடவுளுக்கு பூஜை செய்வார்கள் கோவில்களில். ஆனால் அந்த பிராமண குலத்தில் பிறந்த பிள்ளைகள் தாய் தகப்பனின் திணிப்புக்கு நங்க பிராமண பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு வருகின்றதே தவிர, அந்த குணங்கள் சிறிது இருக்கலாமே தவிர, எல்லா பிராமண குடும்பத்திலும் இருக்கும் பிள்ளைகள் பிராமண பிள்ளைகளாக வளர்ந்து முடிவதில்லை, சாத்வீகமாக இருப்பதில்லை. அதே நேரம் சாதாரண குடும்பத்தில், சாதாரண வாழ்க்கையில் வாழும் குடும்பத்தில் பிறந்த சில குழந்தைகள் பிராமண குழந்தைகள் போக சாத்வீகமாக வளரும். அதை வைத்துக்காவது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எங்கே பிறந்தது என்பதை வைத்து சில குணங்கள் அமையலாமே தவிர, உண்மையான குணம் அந்த குழந்தைக்கு வருவது பிறந்ததிலிருந்து அதனுடைய ஆன்மாவுடன் வந்த மிச்சய மூன்று சூட்சும தேகங்களால் வந்த விஷயங்களே தவிர தாய் தகப்பனில்லை. ஆகவே அதை இன்று முக்கியமாக உணர்ந்து கொள்ளுங்கள். என்றபடியால் தான் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சிலர் எடுத்து பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கெட்டவர்களாக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய குழந்தையும் அதே மாதிரித்தான் வளரும் என்பது இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளும் என்பதும் இல்லை. ஆனால் இந்த உலக காட்டத்தில் நாங்கள் அதை இண்டிபெண்டன்ட் லைஃப் என்று சொல்லி அதற்கும் ஒரு முத்திரையை போட்டு அது எங்களுடைய சொல்ல கேட்காமல் இண்டிபெண்டாக வளர்ந்து கொண்டு தெரியுது என்பதை நாங்கள் மனதில் எங்களுக்கு ஆறுதலாக சொல்லி அதுகள் எங்களுடைய வழியில் வராவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அந்த போர்வையில். ஆனால் இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அந்த போர்வையை போர்க்க தேவையில்லை. அதுவாகவே இருக்கும். நீங்களாகவே இருக்கலாம். ஆனால் அந்த அறிவை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்ற முறையில் புத்தியல் சொல்லி வளர்க்கிறது வேறை, அவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களாகவே ஏற்று நடத்துவது வேறை. ஆகவே உங்களுக்கு நல்லொரு சுமூக நிலை இதனால் வரும். அந்த சுமூக நிலையினால் நீங்கள் சந்தோஷமாக குடும்பத்தில் வாழலாம் பிள்ளைகளுடன். அதே நேரம் இந்த கிரியா யோகம் என்பது எல்லோரையும் ஒரு இணைக்கும் பாலமாக குடும்பத்தில் செயல்படுகின்றது. அதுதான் பாபாஜி எங்களுக்கு தந்த வெற்றி பாதை. அந்த பாதையை கையில் வைத்துக்கொண்டு உலகியல் வாழ்க்கையின் மூலமாக பிள்ளைகளுக்கு திணிப்பை கொடுத்து கொண்டு அப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் அறிவுரைக்கு மேலாக திணிப்பை கொடுத்து, அந்த திணிப்பு அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்த பிறகு மேலும் திணித்து அவர்களை மனக்கஷ்டத்துக்குள்ளாக்கி நீங்களும் அந்த மனக்கஷ்டத்துக்குள்ளாகி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தினம் தினம் துளைத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே யோக முறைப்படி, சித்தாந்த முறைப்படி, 11 சித்தர்கள் மேற் முறைப்படி இதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போவீர்களாக இருந்தால் இந்த பக்கத்தில் நாங்கள் எங்களுடைய கிரியா யோகத்தில் சொன்ன தத்துவப்படி 5 உடல்களுக்குரிய பயிற்சியை செய்கின்றோம். தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறி உடம்பு, ஆத்ம உடம்பு. இந்த தேக உடம்பு தூள சரீரத்திலும், சுவாச உடம்பு, மன உடம்பு, அறை உடம்பு என்பது சூட்சும சரீரத்திலும், ஆன்ம உடம்பு என்பது காரண சரீரத்திலும் அமைந்திருக்கின்றது. இந்த பிறப்பை விட்டு நாங்கள் இந்த பிறப்பை முடித்து போகும்போது ஆன்மாதான் ஒவ்வொரு பிறப்பையும் அடுத்தடுத்து கொண்டு போகின்றது. ஆனால் இந்த மற்ற 3 உடம்புகளுக்கும் நீங்கள் செய்யும் பயிற்சிகள், நீங்கள் இந்த பிறப்புக்கு கொண்டு வந்த பயிற்சிகளுடன் சேர்ந்து, அதாவது அதனுடைய சித்திகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த பிறப்பிற்கு எடுத்து செல்லப்படுகின்றது இந்த ஆன்மாவுடன். அந்த பிறப்பில் போகும்போது நாங்கள் முதல் படித்தவற்றுக்கு நான் மீண்டும் அதை விளக்கம் சொல்வதென்றால் இன்னும் 2 மணித்தியாலம் சொல்லிக்கொண்டே போவேன். இந்த பாசங்கள் எப்படி வேலை செய்கின்றது என்று எல்லோருக்கும் விளங்கப்படுத்தி இருக்கின்றபடியால் நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற பாசத்தின் மூலமாக பார்த்தபோது இந்த 3 சூட்சும தேகங்களிலும் நாங்கள் செயல்பட்ட சுவாசம் என்பது உங்களுடைய உயிரை நடத்துவது காற்று. மனம் என்பதுதான் எல்லா செய்கைக்கும் காரணம். அறிவு, இந்த அறிவால் மனத்தை வெல்லுவதற்குரிய இன்னொரு சூட்சும நிலை. இந்த மூன்றும் சேர்ந்து ஒவ்வொரு பிறப்புக்கும் அந்த ஆன்மாவுடன் சேர்ந்து போகின்றது, அந்த ஆன்மா ஈடேற்றம் அடையும் வரை. அப்போது இந்த மனத்தினால் தான் நாங்கள் இந்த பிறப்பில் நல்வினைகள் தீவினைகள் எல்லாவற்றையும் செய்கின்றோம். அதே நேரம் இந்த மனதினால் பழைய பிறப்புகளில் நாங்கள் செய்த நல்வினைகள் தீவினைகள் இறை கணக்குக்கு போய் இந்த பிறப்பின் போது நாங்கள் இந்த பிறப்பில் அனுபவிக்க வேண்டிய வினைகளை இறைவன் எங்களுக்கு அந்த ஆன்மா அந்த உடலுக்குள் உட்புகும் போது செலுத்தி விடுகின்றார். அதை நாங்கள் இந்த பிறப்பில் அனுபவித்து இந்த பிறப்பில் எடுக்கும் துன்பம் இன்பங்கள் நல்வினைகள் தீவினைகளையும் ஏதாவது சேர்த்திருந்தால் அதையும் எடுத்துக்கொண்டு அடுத்த பிறப்பிற்கு போய் பழைய கணக்கில் அதை இந்த பிறப்பில் செய்ததை போட்டு வினை கணக்கில் அது இறைவன் மீண்டும் வினையாக எங்களுடைய அடுத்த பிறப்பில் அதை எங்களுக்கு தந்து அதையும் தொடர்ந்து அனுபவித்து இப்படியே பிறப்பு மாறி பிறப்பு மாறி பிறப்பு மாறி இந்த வினைகள் முடியும் வரை அனுபவித்து கொண்டு போனால்தான் நாங்கள் எங்களுடைய ஆணவ மலத்தை வென்று ஆணவ மலத்தை செயலற்றதாக்கி ஆன்ம ஈடேற்றத்தை அடைகின்றோம் என்றே நாங்கள் விரிவாக பார்த்து விட்டோம் சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி. அப்போது இந்த யோகா என்ன மாதிரி உதவி செய்கின்றது என்பதை பார்த்தீர்கள் என்றால் இந்த பிறப்பு சக்கரங்களுக்கெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் இந்த யோகம்தான் ஒரே ஒரு மார்க்கம். எந்த பிறப்பில் ஆவது என்பதை நான் பல தடவை பறைசாற்றியுள்ளேன். அது இந்த பிறப்பாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிறப்பாக இருந்தாலும் சரி, யோகா முறையால் தான் உங்களுக்கு இந்த மனதில் இருக்கும் வினைகளை போக்க முடியும். மனதால் வந்த வினைகளை போக்க முடியும். அல்லது அந்த வரும் பிறப்புகளில் நல்வினை தீவினைகளுக்கு அகப்படாமல் வாழ தெரியும். அதை இருவினை ஒப்பு என்று சொல்லுவோம். அதை பற்றியும் விரிவாக பார்த்து விட்டோம். நாங்கள் செய்யும் எல்லா நல்வினைகளையும் இறைவன் சார்பில், அதாவது எங்களுடைய முறைப்படி பாபாஜியிடம் விட்டுவிட்டு, எல்லா தீவினைகளையும் முடிந்தளவு அவரிடம் கொடுப்பதற்கு எங்களுடைய இயமம் நியமம் என்று சொல்லப்படும் நற்குணங்கள் தீய குணங்களிலிருந்து விட்டு விலகி நற்குணங்களில் வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்து இரு வினைகளையும் பாபாஜியிடம் ஒப்படைத்து நாங்கள் அவருடைய சாதனையை செய்து கொண்டு போவோமாக இருந்தால், இன்னும் சில புறப்புகளில் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை நாங்கள் அடைந்து விடலாம். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லும் ஆள் கருத்து. அதைவிட சித்தர்மார்களும் அதை உரத்து கூவி சொல்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த முறையில் போய்கொண்டிருக்கும் போது இந்த வினைகள், இந்த துன்பங்கள் உடலுக்குத்தான் வருகின்றது, உடல்தான் எடுக்கின்றது என்று நம்புவதெல்லாம் பொய்யான விஷயம். மனதினால் ஏற்பட்ட துன்பங்களால் உடல் அந்த பயனை அனுபவிக்கின்றதே தவிர, அந்த மனம் என்பது எங்களுடைய உடலின் ஒரு பகுதியாக, நான் சொன்ன மாதிரி அந்த சூட்சும தேகத்தில் அந்த காற்று உயிராகவும் மனம் மனமாகவும் அறிவு அறிவாகவும் இந்த ஆன்மாவுடன் சேர்ந்து பயணிக்காவிட்டால் அந்த உடலில் ஏற்படும் வருத்தங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், உங்களுடைய உடலில் இருந்து ஒரு வாகன விபத்தில் நீங்கள் அகப்படுகின்றீர்கள். உங்களுடைய காலை கலட்டி விட்டார்கள். அதை கலட்டும் போது கால் உங்களுடைய உடலில் இருந்து பிரிந்து விட்டது. அப்போது அதே கால் பிரிந்த பின் நீங்கள் உங்களுடைய காலை பார்க்கின்றீர்கள். அதை காட்டுவார்களோ இல்லையோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்து கொள்ளுங்கள். அந்த கால் உங்களுக்கு பக்கத்தில் ஆப்ரேஷன் தியேட்டரில் சத்திர சிகிச்சை செய்து புறிம்பாக வைக்கப்பட்டு விட்டது. அது சத்திர சிகிச்சை செய்யும் வரைக்கும் அந்த காலில் இருக்கும் உணர்வுகளை நீங்கள் கால் விரல்கள் அசைவது எல்லாவற்றையும் பார்க்கின்றீர்கள். அதை வெட்டி வழியால் வைத்துவிட்டால் அதிலிருந்து ஒரு அசைவையும் நீங்கள் பார்க்க முடியாது. காரணம் என்ன? உங்களின் ஒரு பகுதியாக இருந்த உடம்பின் ஒரு பகுதி மனத்துடன் இணைக்கப்படாததால் நீங்கள் எந்த உணர்வையும் எதிர்பார்க்க முடியாது அந்த ஜடப்பொருளில் இருந்து. அதே போல்தான் நீங்கள் இறந்தவுடன், அதையும் இன்னொரு உதாரணத்துடன் சொல்லுகின்றேன். சில பேர் சொல்லுகின்றார்கள், விஞ்ஞான முறைப்படி எங்களுடைய உடல் முழுக்க மூளையில் தான் இயங்குகின்றது. மூளை என்பது ஒரு கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் முறைப்படி தான் உடல் இயக்கம் நடக்கின்றது என்றபடியால் இந்த மெஞ்ஞானத்தை விட விஞ்ஞானமே சிறந்தது. மூளையால் நாங்கள் எதையும் செய்யலாம், எதையும் வேண்டிக் கொள்ளலாம், எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று உரக்க கூவுகின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு விடயம், இந்த மூளையை இயக்குவது மனம் தான், ஆன்மாவில் பகுதியாக இருக்கும் மனம்தான் என்பதை இந்த முட்டாள்கள் மறந்து விட்டார்கள். அந்த மனம் இல்லை என்றால் அந்த மூளை இயக்கம் இல்லை. அதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களாக இருந்தால், அந்த உடல் இயக்கத்தில் இருக்கும் மூளை நாங்கள் இறந்து விட்டோம் என்று வைப்போம், அதே மூளை அதே மண்டேக்குள் அதே இடத்தில் இருக்கின்றது, ஆனால் ஏன் செயல்படவில்லை? அதற்கு காரணம் உடல் இயக்கத்தில் இல்லை, இறந்து விட்டது. அப்போது நாங்கள் என்ன உணர வேண்டும் என்றால், இந்த மூளையை விட ஏதோ ஒன்று இந்த மூளையை இயக்குவதால் தான் எங்களுடைய உயிர் இருக்கும் போது அந்த மூளை செயல்படுகின்றதே தவிர, அந்த செயல்முறைகளுக்கெல்லாமே தவிர, மூளைதான் எங்களுடைய ஆன்மா உயிர்களை செயல்படுத்துவதென்பது இல்லை. அந்த மூளை இயங்குவதற்கு இந்த ஆன்மாவில் ஒரு பகுதியாக இருக்கும் மனம் உதவி செய்கின்றது. அந்த மனதை எடுத்துவிட்டால் அந்த மூளை இல்லை. ஆனால் அதை உணருபவர்கள் யோக முறைக்கு வந்து யோக சாதனைகளை செய்து அந்த கருத்துக்களை அறிந்தால்தான் அந்த உணர்வு வரும். அதற்காக மூளை இயங்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. மூளையை மாத்திரம் வைத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை பயணங்களை நாங்கள் தொடரலாம், மறுபிறப்புகளையும் தொடரலாம் என்பது சாத்தியமல்ல. ஏனென்றால் அந்த மூளை ஒவ்வொரு பிறப்பிற்கும் மாறி மாறி அதே மூளை போக போவதல்ல. மூளை என்பது உடல் இறப்புடன் இறந்து விடுகின்றது. அடுத்த பிறப்புக்கு போக போவது காரண உடம்பாகிய ஆன்மா, அது இறைவனின் ஒரு பகுதி. அதனுடன் செயல்பாட்டுக்காக தொழில் பிரியும் காற்று, உயிர், மனம், அறிவு என்ற இந்த மூன்று சூட்சும தேகங்களும் தான் பிரயாணம் செய்கின்றது. அதனால் தான் ஒரு சித்தர் சொன்னார், மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அப்ப அந்த சித்தர் கூற்றுப்படி அந்த மனதுக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். மனதை நீங்கள் சீர் செய்து விட்டால் உங்களுக்கு மந்திர ஜபமோ சாதனையோ தேவையில்லை. மனம் சீரான நிலைக்கு வந்து விட்டதென்றால் நீங்கள் ஆன்ம வீடேற்றத்திற்கு போய் அதிலிருந்து சமாதிக்குள் நுழைந்து விடுவீர்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியின் உதவியுடன் வருவோம் என்று சொல்லி பாபாஜிக்கு நன்றி தெரிவித்து இதை முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
Thank you.